ರೂಪಗದಾಮಯ್ಯಂ ತದಾತೀನ್ ಸಬದಾಂತಿ ಗಂ ಚೈತನ್ಯ ಪ್ರಭು ನಿತ್ಯಾನಂದ ಶ್ರೀಅದ್ವೈತ ಗದಾಧರ ಶ್ರೀವಾಸಾದಿ ಗೌರಭಕ್ತವೃಂದ ಹರೇ ಕೃಷ್ಣ 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 ಹರೇ 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 ರಾಮ 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 ಹರೇ 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 ಕೃಷ್ಣ. இனிமையான காலை பொழுதில் நல்ல கிராமப்புறத்தில் வந்து பிரயாணம் செய்து வந்து நம்ம திருக்கண்ணபுர க்ஷேத்திரத்தில் இருக்கோம். நேற்று அஞ்சு கிருஷ்ணக்ஷேத்திரம் பேர் சொன்னோம், யாரும் ஞாபகம் வச்சுருக்கீங்களா? பஞ்ச கிருஷ்ணாரண்யமா, திருக்கண்ணபுரம், கபிஸ்தலம், திருக்கண்ணமங்கை, திருக்கோவிலூர், திருக்கண்ணங்குடி. ஓகே, வெரி குட். ஸோ இந்த அஞ்சு கிருஷ்ணக்ஷேத்திரத்தில் நம்ம இப்போ இருக்கக்கூடிய திருக்கண்ணபுரம், திருக்கண்ணபுரம் வந்து 108 திருப்பதிகள், அது ஸ்ரீ வைஷ்ணவத்தில் இந்த கோயில் ரொம்ப ரொம்ப பிரதானமான ஒரு விசேஷமான ஒரு கோயில். எப்படி நம்ம ஸ்ரீரங்கம் திருப்பதியெல்லாம் சொல்கிறோமோ அது போல் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு இது ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்தலம். இங்கே நிறைய லீலைகள்லாம் பகவான் செய்திருக்கார். இங்கே பகவானுடைய திருநாமம் சௌரிராஜ பெருமாள். சௌரி சௌரி அப்படின்னா யுகே யுகே, நான் யுகந்தோறும் அவதரிப்பேன் அப்படின்னு பகவான் சொல்கிறார். பகவத்கீதாவில் வந்து யதாயதாகி தர்மஸ்ய கிளானித் பவதி பாரதா ததாத்மான பரித்ராணாய சாதுனா வினா சம்பவாமி யுகே யுகே. சௌரி சௌரினா யுகம் தோறும் யுகம் தோறும் பகவான் அவதரிக்கிறார். ஸோ இங்கே வந்து இந்த கோயில் வந்த முக்கியமான ஒரு லீலை எப்படி வந்ததுன்னா, உபரி சிரவசுன்னு ஒரு சக்கரவர்த்தி இருந்தார். யார்? உபரி சிரவசு. இந்த உபரி சிரவசுக்கு என்ன ஒரு விசேஷம்னா, ஒரு ஆகாசத்தில் பறக்கக்கூடியவர். நமக்கெல்லாம் அந்த ஒரு வாய்ப்பு இருந்துன்னா எவ்வளோ திவ்யதாசி எவ்வளோ நொடி போகிறதுல பார்த்துடலாம். டெம்போ ட்ராவலை அரேஞ்ச் பண்ணி ஏற்றி இறக்கி ஒரு வேலையும் இல்லை, அப்படியே பறந்து போயிடலாம். ஒரு ஒரு சேத்திரத்துக்கு இன்னொரு சேத்திரத்துக்கு பறந்து போயிடலாம். ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம அந்தளவுக்கு பாக்கியம் பண்ணல. ஸோ உபரி சிரவஸ் வந்து ஆகாச மார்க்கமாக பறக்கக்கூடியவர். அவர் ஒரு நல்ல சிறந்த சக்கரவர்த்தி. வேத காலத்துலலாம் எப்படின்னா, தேவர்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா கூட போய் இந்த பூலோகத்தில் உள்ள அரசர்கள்லாம் போய் உதவி செய்வாங்க. இப்போ தேவர்களுக்கெல்லாம் ஏதாவது தேவாசுர யுத்தத்தில், தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம் நடக்கும்போது சில சமயங்களில் தேவர்கள்னால அசுரங்களை ஜெயிக்க முடியலனா பூலோகத்தில் இருந்த சக்கரவர்த்திகிட்ட உதவிக்கு வருவாங்க. அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி யார்ட்டே கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாரும் பேராறாவது தேவர்களுக்கெல்லாம் பிரச்சனை வரும்போது கட்டுவாங்க மகாராஜ். அப்புறம் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. முசுகுந்தா, முசுகுந்த சக்கரவர்த்தி, தசரத் மகாராஜ், அர்ஜுனா, இந்த மாதிரி இவங்கெல்லாம் வெரி பவர்ஃபுல். அந்த வேத காலத்தில் வந்து மன்னர்கள்லாம் ரொம்ப தேவர்களுக்கு நிகராக, தேவர்கள் கூட பூலோகத்தில் இறங்கி வந்து அவங்களோட உதவியை நாடுனாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு அவங்க ராஜ ரிஷிகளாக இருந்திருக்கும். இந்த உபரிசரவசு ஒரு சமயம் தேவாசுர யுத்தத்தில் அவர் வந்து தேவர்களுக்காக உதவி பண்ணி அசுரர்களை எதிர்த்து வென்று நின்றார். அப்படி அவர் உபரி சிரவசு வந்து தேவர்களுக்கெல்லாம் உதவி செய்து ஒரு நல்ல புகழ்பெற்ற ஒரு சக்கரவர்த்தியாக விளங்கினார். அப்படி ஒரு நாள் அவர் ஆகாச மார்க்கமாக பறந்து வரும்போது அவருக்கு ரொம்ப பசியும் தாகமும் ஏற்பட்டது. அந்த பசி தாகத்தில் வந்து ஏதாவது சாப்பிடணும்னு பார்க்கும்போது கீழே, அவர் மேலேருந்து பார்க்கும்போது கீழே வந்து நிறைய சாமி கதிர்கள்லாம் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. சாமை கதிர்கள் இருக்கு இல்லையா, சாம அரிசியோட கதிர்கள். ஆனால் அது உண்மையில் சாமை கதிர்கள் கிடையாது. இந்த இடத்துல நிறைய முனிவர்கள் தவம் செய்துட்டு இருந்தாங்க. நிறைய முனிவர்கள் வந்து பகவானை குறித்து தவம் செய்துட்டு இருந்தாங்க. அவங்களுடைய தபத்தினால அவங்க வந்து சாப்பிடாம தூங்காமல் கண்டினியூஸாக தொடர்ந்து வந்து பகவத் சிந்தனையில் இருந்ததுனால, ஸ்மரணத்தில் இருந்ததுனால அவங்க உடலெல்லாம் மெலிந்து அவங்க சாமி கதிர்களை போல இருந்தாங்க பார்க்கறதுக்கு. உபரி சிரவஸ் என்ன பண்ணிடுவார், தன்னுடைய ஆட்களை எல்லாம் கூப்பிட்டு இந்த சாமிகள்லாம் கட் பண்ண நறுக்க சொல்லிடுவார். அப்போ அந்த இவங்கெல்லாம் வந்து அந்த உபரி சிரவசுடைய காவலர்கள் சேவை வீரர்கள்லாம் வந்து இந்த சாமி அறுக்க போகும்போது அவங்கெல்லாம் தபத்தில் இருந்தவங்க, அவங்களுக்கு ஆபத்து வருதுனதுமே பகவான் உடனே ஒரு பாலகனுடைய ரூபத்தில் சின்ன பையனாக வந்து அந்த உபரி சிரவசுடைய வீரர்கள் கூட யுத்தம் செய்தார். பயங்கரமான யுத்தம் ஆகிடும். அப்படி உபரி சிரவசுக்கும் அவருடைய வீரர்களுக்கும் யுத்தம் நடக்கும்போது உபரி சிரவசும் கீழே இறங்கி வந்து அந்த பாலகன் கூட யுத்தம் செய்கிறார். இந்த பாலகன் பயங்கர தேஜஸ், பயங்கர சக்தியோட யுத்தம் செய்கிறாரு. உபரி சிரவசினால் அவர் கூட அவருக்கு நிகராக யுத்தம் செய்ய முடியல. உபரி சிரவசு நினைச்சாரு, தேவர்லயே என்னுடைய உதவியை நாடுனாங்க, அசுரர்களை நான் எதிர்த்து ஜெயிச்சிருக்கேன், அந்த அசுரில் ஜெயிச்ச எனக்கு ஒரு சின்ன பையனை ஜெயிக்க முடியலன்னு சொல்லி அவர் இன்னும் பயங்கர ஆக்ரோஷமாக யுத்தம் பண்ணார் உபரிசரவஸ். கடைசியில் இந்த உபரிசரவஸ் என்ன பண்ணுவார்னா, அந்த பையனை ஜெயிக்கிறதுக்காக நாராயண அஸ்திரத்தை ஏவுவார். நாராயண அஸ்திரத்தை விட்டவுடனே அது சுழன்று வந்து அந்த பையனுடைய பாதத்தில் சரணடைஞ்சிடும். ஏன், நாராயண் தான் வந்திருக்கிறாரு இல்லையா. அதை பார்த்தோன்னே புரிஞ்சுட்டுருவார் உபரிசரவஸ். இந்த அஸ்திரம் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது, பகவானுடைய அஸ்திரம். அது போய் இந்த பாலகனுடைய பாதத்தில் போய் சரணடையுதுன்னா அப்போ இந்த பாலகன் யாராக இருக்கக்கூடன்னு சொல்லிட்டு அப்போ புரிஞ்சுட்டு உடனே சாஸ்திரமாக நமஸ்கரிக்கிறார். பகவான் வந்து அவருக்கு தர்சனம் கொடுக்குறார், உபரிசரவஸ்க்கு தர்சனம் கொடுத்து அங்குள்ள முனிவர்களுக்கெல்லாம் பகவான் தர்சனம் கொடுத்து அவங்களோட ரொம்ப அன்பு பரிமாற்றம் செய்கிறார். அதுக்கப்புறம் இங்கே உபரிசரவஸ் வந்து இந்த கோயில் எழுப்பினார் அப்படின்னு ஸ்தல புராணத்தில் சொல்லியிருக்கு. இதோ ஒரு இலை உபரிசரவஸ். இது இன்னொன்று, உபரிசரவஸ் வந்து இங்கே கோயில் கட்டும்போது அவருக்கு வந்து புத்திர பாக்கியம் இல்லாமல் இருந்தது, குழந்தை இல்லாமல் இருந்தது. அப்போ இங்கே வந்து அவர் புத்திரகாமேஷ்டி யாகம் செய்து அவர் பகவானை நோக்கி பிரார்த்தனை செய்ய ஒரு அழகான பெண் குழந்தை அவருக்கு கிடைச்சிது. அந்த பெண் குழந்தை வந்து நாளுக்கு நாள் வளர வளர நம்ம நாச்சியார் கோயில் உறையூரில் பார்த்த மாதிரி அவங்க வந்து பகவானை தான் திருமணம் செய்யணும் விரும்ப உபரிசரவசும் பகவான்கிட்ட வேண்டிக்கிறார். பகவான் வந்து அந்த பொண்ணு பத்மினின்னு பேர், பத்மினியை வந்து ஆட்கொண்டு தன்னுடைய மார்பிலேயே இடம் கொடுக்குறார். இந்த மகாலட்சுமி, மகாலட்சுமி தான் உபரிசரவசுக்கு பத்மினிங்கிற குழந்தையாக வந்திருந்தாங்க. அவங்கள பகவான் சீகரிச்சுக்கிறார், திரும்பவும் தன்னுடைய நித்தியமான மார்பில் அவங்களுக்கு வாசஸ்தலம் கொடுக்குறார். ஸோ இது ஒரு லீலை. இன்னொரு லீலை வந்து, இங்கே இருந்த பூஜாரி ஒருத்தர் பிராமணர், அவர் பகவானுக்கு கைங்கரியம் செய்கிறவர். அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு நெருங்கிய ஒரு காதலி, அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டு இருந்தாங்க, அவங்க கூட ரொம்ப பழக்கம் அவங்களுக்கு. ஒரு நாள் என்ன பண்ணுவார்னா, ஒரு கார்லண்ட் வந்து அந்த பொண்ணுக்கு போட்டிருப்பார். அந்த கார்லண்ட் எடுத்து தெரியாமல் திரும்ப அது பகவானுக்கு சாத்திடுவார் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்கிறாங்க. இன்னொரு இடத்துல வந்து பகவானுக்கு போட்ட கார்லண்ட் எடுத்து அந்த பொண்ணுக்கு கொடுத்ததாகவும் சொல்லுவாங்க. ஆனால் என்ன நடக்கும்னா, எப்போவுமே பகவானுக்கு சாத்துற அந்த மாலையானது சோழ மன்னருக்கு போய் சேரும். அந்த பிரசாதமாக அன்னைக்கு கோயிலில் சாத்துப்படி பண்ணுறது மாலை வந்து சோழ மன்னருக்கு பிரசாதமாக போகணும். அன்றைக்கி என்ன பண்ணிட்டான்னா, அந்த மாலை எடுத்து தன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட், அதனுடைய காதலிக்கு கொடுத்துட்றார். எப்பவுமே ராஜா அவர் கூட அன்றைக்கி காலதாமதமாக வர்றார், இரவு நேரம் வர்றார். வந்து அவர் வந்தவுடனே இவருக்கு கைகாலெலாம் படபடுத்து போய்டுவேன். ஆனால் வந்தவுடனே பிரசாதம் கேட்பார், தினமும் அவருக்கு தானே மாலை கொடுக்குறாரு. இந்த பிரசாதம் கேட்டால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஓடி போய் அந்த பொண்ணுகிட்ட மாலையை வாங்கிட்டு வருவார். மாலையை வாங்கிட்டு வந்து மன்னருக்கு கொடுத்துட்றார். மன்னரும் மாலையை போட்டுட்டு பார்க்கும்போது அதில் பெரிய நீளமாக ஒரு முடி இருக்குது. இந்த முடியை பார்த்தோன்னே மன்னருக்கு எப்படி பெருமாளுடைய மாலையில் முடி வந்தது, அப்போ இந்த பூஜாரி ஏதோ பண்ணியிருக்கிறாரு, ஏதோ தப்பு செய்திருக்கிறாரு அப்படின்ட்டு ரொம்ப கோபமாக வரார். இன்னைக்கு நீ கொடுத்த மாலையில், பெருமாளுக்கு சாத்தின மாலையில் எப்படி இவ்வளோ பெரிய முடி இருக்க முடியும் அப்படின்னு. அப்போ இவர் என்ன பண்ணுறது, மன்னர் வந்து அந்த பொண்ணுக்கு கொடுத்துட்டேன்னு சொன்னாலோ, அந்த பொண்ணுடைய மாலை எடுத்து இவருக்கு கொடுத்தா அது அவளுடைய பிரசாதமெல்லாம் ஆகிடும், மகாமகா பிரசாதம் ஆகிடும். ராஜாவுக்கு வந்து கோச்சிக்கூடாது, ராஜா வந்து கோச்சா அப்புறம் ஜெயிலில் போட்டுடுவார், தண்டனை கொடுத்துடுவார். அப்போ என்ன பொய் சொல்லிடுவார் ராஜாட்ட, இது வந்து பெருமாளுடைய முடிதான்றவர். பெருமாளுக்கு தலைமுடி இருக்கு, கேசம் இருக்கு, அதுதான் இதுன்றார். பெருமாளுக்கு எப்படி கேஸ், இவ்வளோ நெல்லுமா இருக்கு கேஸ், எப்படி பெருமாளுக்கு இருக்க முடியும்? இந்த பூஜாரி ஏதோ ஃப்ராடு பண்ணுறாரு, தப்பு பண்ணுறாரு அப்படின்ட்டு உடனே தன்னுடைய சேவகர்களோட ராஜா வந்து கோயிலுக்குள்ளே வரார். வந்து எங்கே நீ பெருமாளுக்கு கேசம் இருக்குன்னு சொல்லி காமி பார்க்கல அப்படிங்கிறார். பூஜாரி வந்து பயந்துபடி பிரார்த்தனை செய்கிறார், பகவானே என்னை நீ தான் ரட்சிக்கணும், நான் உனக்கு கைங்கரியம் பண்ணிகிட்டு இருக்கேன், நான் தெரியாதனமாக இந்த மாதிரி செஞ்சுட்டேன், என்னை எப்படியாவது இந்த மன்னர்கிட்டருந்து நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு ரொம்ப வேண்டிக்கிறார். ஹரே கிருஷ்ணா சுவாமி, ஹரே கிருஷ்ணா. ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்துடும் சார். சரிங்க சார், ஓகே. அப்போது அந்த பிராமணர் போய் பகவான்கிட்ட ரொம்ப மனமுருகி பிரார்த்திக்கிறார். அப்போ ராஜா வந்து பார்க்கும்போது பகவானுடைய கிரீடத்துக்கு கீழே அப்படி நாலஞ்சு கேசம் அப்படி நீளமான முடி இருக்கிறத பார்க்குறார். ஆனாலும் அவருக்கு சந்தேகம், இது எப்படி பெருமாளுக்கு இவ்வளோ முடி இருக்க முடியும்? ஒரு பைய ஒரு சித்த ஒரு சிப்பாயை கூப்பிட்டு அதை போய் இழுத்துப்பார் அப்படிங்கிற, அவர் வீரர் கூப்பிட்டு அதை முடி போய் இழுத்துட்டு வா அப்படிங்கிற, ஏன்னா ஒட்டிக்கிது வச்சுருப்பாருன்னு ஒரு சந்தேகம். உடனே அந்த வேலைக்காரன் போய் அந்த வீரன் போயிட்டு சிப்பாய் போயிட்டு அந்த முடியை பிடிச்சி இழுக்கிறார். முடியை பிடிச்சி இழுக்கும்போது அப்போ டைட்டாக இருக்கும், பிடிச்சி இழுத்த உடனே அப்படி ரத்தம்லாம் வந்து அவர் ராஜா மேலெல்லாம் தெளிச்சிருச்சு. பார்த்தோன்னு ராஜாவுக்கு பத படத்து போயிடும். ஐயோ நம்ம பெரிய குற்றம் செய்துட்டோம், அந்த வைஷ்ணவரை சந்தேகிச்சது மட்டும் இல்லாமல் பகவானுக்கு இப்படி ஒரு இது பண்ணிட்டோமேன்னு சொல்லி ராஜா வந்து மன்னிப்பு கேட்குறாரு அந்த பிராமணர்ட்டையும் பகவான்ட்டையும். எந்த ஒரு அற்புதமான இல்லையில் இங்கே நடந்தனால அதனால தான் இருக்குது இங்கே சௌரி ராஜ பெருமாள்னு திருநாமம். இன்னொரு காரணமும் இன்னொரு ஒரு முதல் என்ன ரீசன் படித்தோம் சௌரினா யுகே யுகம் தோறும் பகவான் அவதரித்து பக்தரோட அன்பு பரிமாற்றம் பண்ணுறார். இன்னொன்று வந்து அந்த நீண்ட கேசம் அவருக்கு இருந்ததுனாலையும் அவருக்கு சௌரி ராஜ பெருமாள்னு திருநாமம். இந்த கோயில் வந்து 72 சதுர்யுகங்களாக இருக்கிறதா ஸ்தல புராணம் சொல்லுது. ஒரு சதுர்யுகம்னா 4 யுகங்கள் சேர்ந்தது ஒரு சதுர்யுகம். ஒரு யுகத்துக்கு எவ்வளோ காலம் நமக்கு தெரியும் இல்லையா? கலியுகம் எவ்வளோ வருஷங்கள்? 432,000. அதை மல்டிப்ளை பண்ணால் துவாபரா, அது மல்டிப்ளை பண்ணால்
த்ரேதா.
ஓகே 4,32,000 அப்படி மல்டிப்ளை பண்ணால் ஒரு சதுர்யுகம். அந்த ஒரு சதுர்யுகம் மாதிரி 72 சதுர்யுகாஸ், 72 சதுர்யுகங்களுக்கு முன்னாடி இருந்து இந்த க்ஷேத்திரம் இருக்கிறதா ஸ்தல புராணம் சொல்லு. அதுக்கப்புறம் இங்கே இன்னொரு பிராமணர் இருந்தார். அவர் என்னன்னா அவர் பகவானுக்கு மேலே ரொம்ப பக்தி உள்ளவர். அவர் எப்பவுமே பகவானுக்கு தலையே செய்கிற அந்த மகாபிரசாதத்தை மட்டும்தான் சாப்பிடுவார். எதுவுமே பகவானுக்கு நைவேத்தியம் செய்யாமல் பகவானுக்கு பிரசாதம் படைக்காமல் அதை சாப்பிட மாட்டார். ஒரு நாள் அவர் எங்கே யாத்திரை போயிடுறார். யாத்திரை போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுது. கிட்டத்தட்ட நைட்டு நடு ராத்திரியா நடு ஜாமம் ஆகிடுது, 12 மணிக்கு மேலே ஆகிடுது. வந்தோடனே தன்னுடைய மனைவியிட்ட வந்து பொங்கல் செய்ய சொல்லி சுட சுட பொங்கல் பண்ணி கோயிலெல்லாம் பூட்டியாச்சு. இன்னைக்கு கோயிலில் போய் பகவானுக்கு ஆஃபர் பண்ண முடியாது, படைக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவார், தன்னுடைய வீட்டிலேயே வந்து மானசீகமாக சௌரியராஜ பெருமாளுக்கு அந்த பொங்கலை படைக்கிறார். பகவானே இன்றைக்கி ரொம்ப தாமதமாயிடுச்சு, என்னுடைய தாமதத்துக்கு மன்னிக்கணும், இந்த பொங்கலை நீங்கள் ஏற்றுக்கிட்டு இந்த போகாவை நீங்கள் ஏற்றுக்கணும்னு சொல்லி மானசீகமாக அந்த பிராமணர் வந்து பகவான்கிட்ட பிரார்த்திக்கிறார். பிரார்த்தி அந்த பொங்கல் அவருக்கு நைவேத்தியம் செய்துட்டு அவங்க எல்லோரும் சாப்பிட்டுருக்குறாங்க. காலையில் வந்து பூஜாரி கோயிலை திறக்கிறார். கோயில் பூரா பொங்கலுடைய மனம் பொங்கல் அந்த பகவான் ஏற்றுக்கொண்ட அந்த பொங்கல் செய்த அந்த நறுமணம் வந்து கோயில் ஃபுல்லாக இருக்குது. அன்றையிலேருந்து எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம். இவர் அங்கே வீட்டிலெல்லாம் பகவானுக்கு அதுவும் மானசீகமாக தான் செய்தார். மானசீகமாக பகவானுக்கு அர்ப்பணித்தது, பகவான் அதை ஏற்றுக்கொள்கிறார். இப்போ அன்றையிலேருந்து இன்றைக்கும் இன்று வரை இன்றைக்கும் கூட அந்த சாமத்தில் பகவானுக்கு பொங்கல் நைவேத்தியம் செய்து அதை பிரசாதமாக எல்லாருக்கும் விநியோகிக்கிறாங்க. இதே மாதிரி இன்னொரு கதை கூட அடிக்கடி பிரபுபாதர் சொல்லுவார். ஒரு பிராமணர், ரொம்ப ஏழை பிராமணர், அவருக்கு சாப்பாட்டு கூட வழி இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறார். ஆனால் அவருக்கு ரொம்ப ஆசை பகவானுக்கு நல்ல அமுது படைக்கணும் அப்படின்னு. ஆனால் ஒன்றுமே இல்லை. அவர் என்ன பண்ணுறாரு, மானசீகமாக அடுப்பெல்லாம் வச்சு அதில் விலை உயர்ந்த பாத்திரங்கள்லாம் வச்சு அதில் விலை உயர்ந்த அரிசியெல்லாம் போட்டு பாலெல்லாம் விட்டு தினமும் கீர் பண்ணி பாயசம் பண்ணி பகவானுக்கு படைக்கிறார். என்ன தினம் இதாக பண்ணுறார். இப்போ ஒரு நாள் அவருக்கு இந்த பாயசம் பண்ணும்போது ஒரு சந்தேகம் வந்துடும், நான் தினந்தினம் பகவானுக்கு வந்து இந்த கீர் வந்து ஆஃபர் பண்ணுறேன், ஆனால் அரிசி வந்திருக்கான்னு இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் என்ன பண்ணுறாருன்னா, இதெல்லாமே மெடிடேஷனில் நடக்குது, அதாவது அவருடைய மானசீகமாக நடக்கக்கூடிய பூஜை இது. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அந்த தாழியில் அந்த அரிசி பானை பொங்கலுக்குள்ள ஒரு கையை விட்டு அந்த அரிசி வந்திருக்கான்னு அமுத்தி பார்க்குறாரு. அப்போ கை சுட்டுடுது. கை சுட்டோடனே அவருடைய மெடிடேஷன் கலைஞ்சிருது. அப்போ தான் அவர் என்ன புரிஞ்சுட்டுறாருன்னா, நான் இவ்வளவு நாளும் ஆஃபர் பண்ணுறதை பகவான் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கேன், ஏற்றுன்ருக்கார். அதாவது மானசீகமாக செய்கிற பூஜையை கூட பகவான் வந்து ஏற்றுன்றார். அதாவது நம்ம பண்ணக்கூடிய வழிபாட்டு முறையில் பூஜை முறையில் மானசீக பூஜையும் ஏற்றுக்கொள்கிறது. இப்போ எல்லா நேரங்களையும் நம்மளால் கோயிலில் போய் பக்தி செய்ய முடியாது, தினமும் நம்ம கோயிலுக்கு போக முடியாது. ஆனால் அந்த பகவானை நம்ம மனசில் நினச்சி தினமும் அவருக்கு ஆஃபர் பண்ணுற மாதிரி ப்ரேயர் பண்ணுற மாதிரிலாம் பண்ணால் பகவான் அதை அக்செப்ட் பண்ணுவார். நம்முடைய மூடு, நம்மளுடைய டிவோஷன் ஆட்டிடியூடு தான், நம்மளுடைய பக்தியோடைய பாவத்தை தான் பகவான் பார்க்குறார். கோயிலிருந்து நம்ம வந்து ஊர்க்கதை பேசுறது பகவான் விரும்ப மாட்டார். நம்ம ஊர்லேருந்து கோயிலில் நினச்சா பகவான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம வந்து இன்கேஸ் ஏதோ ஊரில் இருக்கலாம், கத்தாரில் இருக்கலாம், இல்லை நாகர்கோயிலில் இருக்க எங்கேயோ இருக்கலாம், ஆனால் அங்கேருந்து கண்ணபுர பெருமாள் நினச்சோன்னா இங்கே இருக்கிறத விட அது ரொம்ப உயர்ந்தது. ஸோ அப்படி எந்த ஒரு லீலையும் அந்த பக்தருக்கு கூட, இப்போ கூட அது முனையர் பொங்கல்னு சொல்லுவாங்க. இத்திங் அந்த பொங்கலுக்கு வந்து முனையர் தாரைன்னு சொல்லுவாங்க. முனையர் தாரை அந்த பொங்கல் வந்து இப்போ மேபி இன்னைக்கு இப்போ காலையில் தோசை ஆஃபர் பண்ணுவாங்க பார்க்கலாம். நமக்கு வந்து பவானி அனுக்கிறதா அந்த தோசை கிடைக்கும். தோசை வந்து பவானுக்கு ஆஃபர் பண்ணிவிட்டு அதை பிரசாத் மட்டி ஷூட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு லீலை. இன்னொரு சமயம் பாண்டிய மன்னர் வந்து அவருடைய மகளோட தாமிரபரணியில் குளிக்கிறதுக்காக போகிறார். தாமிரபரணியில் அவர் குளிக்க போகும்போது திடீர்னு பயங்கரமான வெள்ளப்பெருக்காய் அப்படியே எல்லாம் அந்த குளிக்க போன அந்த மன்னரும் அவருடைய மகளும் காணாமல் போயிடுறாங்க. அப்போது அவருடைய உறவினர்கள்லாம் வந்து அவங்க காணாமல் போய் அவருடைய மனைவி அந்த பாண்டிய மன்னுடைய அந்த சக்கரவர்த்தியோடைய மனைவி அவங்க உறவினர்கள்லாம் ரொம்ப வேதனைப்பட்டு இருக்காங்க அரண்மனையில். அந்த சமயத்தில் அந்த அரண்மனைக்கு வந்து அகஸ்திய மகரிஷி வரார், சாரி அவருடைய சீடர், அகஸ்தியருடைய சீடர் அந்த வழியாக வரார். அவர்கிட்ட வந்து பொதுவாக முனிவர்கள்லாம் அந்த காலத்தில் மூணு காலம் தெரிஞ்சவங்க, எல்லாமே அவங்களால சரியாக சொல்ல முடியும். அந்த முனிவர் வந்து அந்த அரண்மனைக்கு வந்தோடனே அவங்கெல்லாம் அந்த உறவினர்கள்லாம் அவர்கிட்ட ரொம்ப வேண்டி கேட்குறாங்க, என்னுடைய இந்த மாதிரி என்னுடைய கணவனும் மகளும் வந்து தீர்த்தாடனம் போனாங்க தாமிரபரணிக்கு, எங்கே போனாங்கன்னு தெரியல, காணாமல் போயிட்டாங்க. அவர் வந்து தன்னுடைய ஞான திருஷ்டியில் சொல்கிறாங்க, இப்போ வந்து உன்னுடைய கணவரும் மகளும் பிரம்மலோகத்தில் இருக்காங்க, பிரம்மாவின் இடத்துல பிரார்த்திச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு சமயம் எல்லா புனித நதிகளும் இந்த மாதிரி நிறைய ஜனங்க தங்களுடைய பாவத்தை போக்குறதுக்காக புனித ஸ்தலத்தில் வந்து நீராடுறாங்க, புனித நதியில் நீராடி தன்னுடைய பாவத்தை போக்கிக்கிறாங்க, கங்கா யமுனா சரஸ்வதி இந்த மாதிரிலாம். அப்போ தாமிரபரணின்னு நினச்சாங்க, நானும் என்னுடைய பாவங்கள் எல்லாம் போக்கிக்கணும், அதுக்கு என்ன செய்யறதுன்னு பிரம்மதேவத்தை கேட்கறதுக்காக தாமிரபரணியும் அங்கே போய் பிரம்மன் இடத்துல பிரார்த்திக்கிறாங்க. அப்போ பிரம்மா என்ன சொல்கிறாருன்னா, திருக்கண்ணபுரம் க்ஷேத்திரத்தில் நித்திய புஷ்கரணி இருக்குது, அங்கே போய் ஸ்நானம் பண்ணுறவங்க அந்த தண்ணி எடுத்து தலையில் தெளிச்சுன்றவங்க எல்லா பாவத்திலேருந்து விடுபடுவாங்க, அங்கே பகவான் நித்தியமாக அங்கே வாசம் பண்ணிகிட்டு இருக்காரு, தரிசனம் கொடுத்துட்டுருக்காரு, அங்கே போனால் எல்லாமே கிளியர் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ தாமிரபரணி இங்கே வராங்க. தாமிரபரணி இல்லை, எல்லா புனித நதிகளும் இங்கே இருக்குது. அப்போ இங்கே வந்து அந்த ராஜாவும் அவருடைய மகளும் இங்கே தாமிரபரணியால் இங்கே கொண்டு வந்து விடப்பட்டாங்க. அப்போ இதை அறிஞ்ச இந்த சோழ மன்னர், இந்த நாட்டுக்கு இந்த இடத்துக்கு சக்கரவர்த்தியாக இருந்தவர், இந்த பாண்டிய மன்னருடைய கிருபையினால் இங்கே இந்த குளம் தோன்றதுனால அந்த சோழ மன்னர் வந்து பாண்டியரை தன்னுடைய இடத்துக்கு வர வச்சு தன்னுடைய மகனையும் வந்து அவருடைய மகளுக்கு திருமணம் செய்து வைக்கிறதாகவும் ஸ்தல புராணம் சொல்லுது. எப்படி இந்த இந்த நதியில் வந்து எல்லா புனித தீர்த்தங்களும் இருக்கு. இதே மாதிரி தான் பூரியில் ஒரு லீலா இருக்குது, ஜெகநாத் பூரியில் ரெண்டு பேஸ்டும் இருக்குது. அந்த ஜெகநாதருக்கு தலைமுடி இருக்கும், ஒரு அங்கே ஒரு பூஜாரி பாண்டாவத்தை அப்படி தான் பண்ணுவார். என்ன பண்ணுவார்னா, யூஸ் பண்ண கேலண்ட் எடுத்து திரும்பவும் மன்னருக்கு கொடுத்துருவார். யாரோ ஒரு பொண்ணு மாதாஜிக்கு கொடுத்துருவாங்க அந்த கேலண்ட்டை, திரும்ப மன்னர் வந்தோடனே பயந்து போய் அவன்கிட்ட கேலண்ட் வாங்கி கொண்டு வந்து மன்னர்கிட்ட கொடுத்துருவார். அந்த மன்னர் பார்க்கும்போது அது அதே மாதிரி முடி இருக்கும். இப்போ ஜெகநாதருக்கு எப்படி முடி வந்துச்சு அப்படின்னு அந்த மன்னர் கோயிலுக்கு வருவார். கோயிலில் வந்து இந்த பூஜாரி வந்து பயந்து போய், சேம் பாஸ்ட் டைம் தான், அதாவது ஒரே லீலைகள் சில நேரங்களில் சில இடங்களில் நடக்கும். தன்னுடைய பக்தர்களை வந்து ரட்சிக்கிறதுக்காகவும் பக்தனுக்கும் தனக்கும் நிறைய அன்பு பரிமாற்றம் நடக்குங்கிறதுனால ஒரு லீலைகள் திரும்ப திரும்ப பல க்ஷேத்திரங்களில் நடக்கலாம். அதெல்லாம் இன்னும் நமக்கு வந்து பகவான் மேலே பிரேமத்தை உண்டு பண்ணுறதுக்காகவும் அவர் வந்து அந்த இடத்துல சாதாரணமான ஒரு சிலை கிடையாது. இப்போ நம்ம சிலைனா இந்த எம்ஜிஆர் சிலை காமராஜ் சிலையெல்லாம் வைப்பாங்க ரோட்டோரமாக, அந்த மாதிரி இல்லை. இது அச்சா விக்கிரகம், அச்சா அவதாரம், பகவான் வந்து அச்சா அவதாரமாக அங்கே தோன்றார். கலியுகத்தில் வந்து நம்மளால் இப்போ கிருஷ்ணரை நேருக்கு நேர் பார்க்க முடியல இல்லையா, பெருமாளை வந்து நேருக்கு நேர் பார்க்க முடியல. எதனால் நம்மளால் பகவானை நேருக்கு நேர் பார்க்க முடியல? நம்ம வந்து இப்போ நம்ம எல்லாம் ஆமாம் நம்ம வந்து சுத்தமாக இல்லை, அசுத்தமாயிட்டோம். அப்போ நம்மளுடைய கண்களால், பிரபுபாதர் ஒரு உபன்யாசத்தில் சொல்கிறார், இந்த கண்களால் ஜடப்பொருட்களை தான் பார்க்க முடியும், உலோகம் தங்கம் வெள்ளி மரம் கல் இந்த மாதிரி உலோகப் பொருட்களால் தான் இந்த கண்களால் பார்க்க முடியும். ரூபா ரொம்ப அழகாக சொல்கிறார் உபன்யாசத்தில், இந்த ஜடக்கண்களால் ஜடப்பொருட்களை தான் நம்மளால் பார்க்க முடியுது. பகவான் ரொம்ப கருணை வாய்ந்தவர், அவர் தன்னை எங்கே வேணாலும் வியாபிச்சிக்க முடியும். அப்போ நம்மளுடைய ஆத்மீக முன்னேற்றத்துக்காக நம்மளெல்லாம் ரசிக்கிறதுக்காக அவர் வந்து அந்த உலோகப் பொருட்களையும் அவரால் தோன்ற முடியும். அது பஞ்சலோகமாக இருந்தாலும் சரி, கல் மரம் ஏது ஒரு உலோகத்திலையும் அவர் தோன்ற முடியும், ஏன்னா எல்லாமே அவர்கிட்டருந்து வரக்கூடியதான். அப்போ பிரபுபாத் என்ன சவால் விடுவார்னா நாத்திகர்களுக்கு, கடவுள் எங்கேயும் கிடையாது, இல்லை கடவுள் இல்லை, இல்லை கடவுள் எல்லா பக்கம் இருக்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் வந்து கடவுளே இல்லைன்னு சொல்லுவாங்க, சிலர் கடவுள் வந்து எல்லா பக்கம் இருக்காருப்பாங்க. இப்போ பிரபுபாத் என்ன சொல்கிறாருன்னா, எல்லா பக்கம் இருக்கிற கடவுள் ஏன் கோயிலுக்குள்ள இருக்க மாட்டார்? பகவான் அவருடைய அவர் கம்ப்ளீட்லி சுதந்திரமானவர், ஸ்வராட் ஃபுல்லி இண்டிபெண்டன்ட். கிருஷ்ணர் வந்து முழு சுதந்திரமானவர், அவர் தன்னை எப்படி வேணாலும் வியாபிச்சிக்க முடியும், எப்படி வேணாலும் தன்னை தோற்று வச்சுக்க முடியும். நம்மளுடைய நன்மைக்காக அவர் அச்ச அவதாரமாக தோன்றார். கலியுகத்தில் வந்து நம்மளெல்லாம் வந்து ரட்சிக்கிறதுக்காக பெரும்பாலும் பிராட்டியும் கிருஷ்ணர் ருக்மணி தேவி இந்த மாதிரி அச்ச அவதாரங்களாக தோண்டி நம்முடைய சேவைகளை ஏற்றுக்கிறாங்க, நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்படுத்துகிறாங்க. அதனால் அந்த அச்சாமூர்த்தி வந்து விக்கிரகங்கிறது வந்து நம்ம வந்து என்றைக்குமே வந்து சிலையாவோ இல்லை கல்லாவோ நினைக்கூடாது. அதனால தான் விஷ்ணு புராணத்தில் வந்து இந்த குற்றங்கள்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அச்சே ஷீலா விஷ்ணு குரு சு நரமதி வைஷ்ணவேரே ஜாதிபூர்த்தி. பகவான் விஷ்ணுவுடைய ரூபத்தை வந்து கோயில் உள்ள விக்கிரகத்தை வந்து சிலை நினைக்கிறவங்க, குருவை வந்து ஆன்மீக குரு வந்து ஒரு சாதாரண மனுஷனாக நினைக்கிறவங்க, வைஷ்ணவரை பார்த்து இவர் இந்த ஜாதி அந்த ஜாதி நினைக்கிறவங்களாம் நரகத்துக்கு தான் போவாங்கன்னு சொல்லியிருக்கு. அதனால் அந்த குற்றத்தை நம்ம ஒருபோதும் செய்திடக்கூடாது. பகவானுடைய விக்கிரகத்தில் பகவான் இருக்கார், சாக்ஷாத் பகவான் அங்கே இருக்க எழுந்துடுறார். அதனால் அந்த ஒரு லீலைகள் வந்து திரும்ப திரும்ப பல இடங்களில் நடக்கும். இந்த கேசம் தலைமுடியோட லீலை இங்கேயும் நடந்தது, ஜெகநாத் புரியில் நடந்தது. அதே மாதிரி ஜெகநாத் புரி இங்கே எவ்வளோ பேர் போயிருக்கீங்க? பூரி மோஸ்ட்லி எல்லோரும் போயிருக்கீங்க. அங்கே ஸ்வேத கங்கான்னு ஒரு இடம் இருக்குது, போயிருக்கீங்களா? ஸ்வேத கங்கா எங்கன்னா ஜெகநாத் கோயில் சிம்மத்வாரத்துக்கு பக்கத்தில் இந்த இப்படி ஒரு என்ட்ரன்ஸ் போகும், இப்படி ஒரு ரோடு போகும். அந்த ரோடு நேராக போச்சுன்னா அந்த ஸ்வேத கங்காங்கிற இடத்துக்கு போகும். ஸ்வேத கங்கா அதாவது கங்கா வந்து வெஸ்ட் பெங்கால் அந்த சைடு இருக்குது, ஜெகநாத் புரியில் கங்கை கிடையாது. அங்கே எப்படின்னா கங்கா மாதா கோஸ்வாமினி அப்படின்னு ஒரு டிவோட்டி இருந்தேன், ஒரு பக்தர் இருந்தாங்க. கங்கா மாதா கோஸ்வாமிக்கு முன்னாடி சாச்சி மாதான்னு பேர். அவங்களுக்கு சாச்சி மாதானா மகாபிரபுடைய அம்மா இல்லை, இவங்க வேற. இவங்க வந்து ஒரு பெரிய சக்கரவர்த்தி குடும்பத்தில் பிறந்தவங்க. அந்த சாச்சி மாதாங்கிறவங்க ஒரு பெரிய சக்கரவர்த்தி குடும்பத்தில் பிறந்து அவங்களுக்கு அது மேலெல்லாம் பற்றுதல் கிடையாது. அவங்களுக்கு எப்பவுமே பகவத் கைங்கரியம் பண்ணணும், வைஷ்ணவருக்கு சேவை பண்ணணும்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. அப்போ அவங்க வந்து தன்னுடைய ராஜ்யத்தையெல்லாம் விட்டுட்டு அந்த சாச்சி மாதா வந்து ராஜகுமாரியாக இருந்தப்போ இளவரசியாக இருந்தப்போ எல்லாத்தையும் திறந்துட்டு விருந்தாவனம் போயிடுவாங்க. யார்? சச்சி மாதா விருந்தாவனம் போயிடுவாங்க. இந்த விருந்தாவனத்தில் போயிட்டு அங்கே வந்து ராதா கோவிந்த தேவ் கோயில்னு ஒன்று இருக்குது. யாராவது போயிருக்கீங்களா ராதா கோவிந்த தேவ் கோயிலுக்கு? ரூபகோஸ்வாமி கட்டின கோயில் ராதா கோவிந்த தேவ். அந்த ராதா கோவிந்த தேவ் கோயிலில் ஹரிதாஸ்னு ஒரு பக்தர் இருப்பார், ஒரு சன்னியாசி. அந்த ஹரிதாஸ் வந்து அந்த கோயிலில் முக்கியமாக சேவை பண்ணிட்டுருக்கிறவர். அவர்கிட்ட போய் இந்த மாதாஜி தீட்சையெல்லாம் வாங்கிட்டு அவங்க விருந்தாவனத்தில் சேவை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ குருவோடைய கட்டளை என்னென்னா, நீ ஜெகநாதபுரி போகணும், சாச்சி மாதாவை கூப்பிட்டு நீ ஜெகநாதபுரி போயிடு, அங்கே வந்து சர்வபோம பட்டாச்சாரியர்னு ஒரு பக்தர் இருந்தார், அவருடைய வீடு வந்து ரொம்ப இதாகிடுச்சு, அந்த இடத்தையெல்லாம் சீர் பண்ணி நீ அங்கேயே இருந்து அந்த க்ஷேத்திரத்திலே இருந்து பக்தி சேவை பண்ணி வரக்கூடிய பக்தர்களுக்கு சாஸ்திரமெல்லாம் சொல்லி கொடுத்து நீ ஒரு தீட்சையெல்லாம் கொடுத்து ஒரு ஆச்சாரியராக இருக்கணும்னு சொல்லிட்டு ஹரிதாஸ் வந்து ஹரிதாஸ் கோசாமி வந்து அவங்கள வந்து சச்சி மாதா வந்து ஜெகநாத் புரிக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அவங்க வந்து ஜெகநாத் புரியில் வந்து தங்கிக்கிட்டு அந்த கோயிலில் க்ஷேத்திர சன்னியாசி மாதிரி அங்கேயே இருந்து வேறு எங்கேயும் போகாமல் சேவை பண்ணிகிட்டு இருக்காங்க. வைஷ்ணவர்களுக்கும் பக்தர்களுக்கெல்லாம் சேவை பண்ணுறாங்க, வரவங்களுக்கெல்லாம் தீட்சையெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு பகவானை பற்றியெல்லாம் சொல்லி கொடுத்து அவங்க வந்து அங்கே ஆசிரமம் வச்சு தங்கியிருக்காங்க. அப்போது ஒரு நாள் கங்கா ஸ்நானம் சொல்லி ஒரு பெரிய ஃபங்க்ஷன், கங்கா சாகர மேளான். இந்த கங்கா சாகர மேளாவுக்கு வந்து நிறைய பேர், லட்சக்கணக்கான பேர் வந்து கங்கையில் குளிக்கிறதுக்காக போவாங்க. அப்போ இந்த சச்சி மாதாவுக்கு ஒரு சின்ன வருத்தம் மனசில், எல்லாரும் கங்கா ஸ்நானத்துக்கு போகிறாங்க, நான் ஜெகநாத் பூரி விட்டு வெளியில் போக முடியாது, ஏன்னா என்னோடய குருவோடைய கட்டில் என்னென்னா நான் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன வருத்தம் மனசுக்குள்ள. என்னால் கங்கா ஸ்நானம் பண்ண முடியலையே, இப்போ லட்சக்கணக்கான ஜனங்க கங்கையில் ஸ்நானம் பண்ணுவாங்களே, என்னால் போக முடியலன்னு ஒரு சின்ன ஒரு ஃபீலிங் இருந்து. அப்போ அன்றைக்கி நைட்டு அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது கங்கை எங்கிருந்து வருது? அதுக்கு முன்னாடி பகவானுடைய பாதத்திருந்தது. ஜெகநாதர் யார்? சாஸ்தா ஸ்வயம் பகவான். இப்போ ஜெகநாதோடைய பாதத்திலேருந்து கங்கை உற்பத்தி ஆகி அது பெரிய ஒரு ஃப்ளட்டு மாதிரி ஒரு ஃப்ளோ ஆகி அப்படியே வந்து கங்கா மாதா கோசாமியோடைய ஆசிரமத்தில் வந்து அவங்க அப்படியே கங்கை தூக்கிட்டு வந்துடும். கங்கை தூக்கிட்டு வந்து கோயிலில் ஜெகநாதோடைய தாமரை பாதத்தில் கொண்டு வந்து விட்டுடும். காலையில் பூஜாரி வந்து கோயிலை திறந்து பார்க்குறாங்க, இந்த மாதாஜி உள்ளே இருக்காங்க. பூஜாரிக்குள்ளே ரொம்ப ஆச்சரியம், எப்படி இவங்க கோயிலுக்குள்ளே வந்தாங்க, இவங்க ஏதோ திருடுதான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பூஜாரியெல்லாம் இவங்களை மன்னர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவாங்க. நாங்கள் யார் இல்லாத நேரத்தில் இந்த மாதாஜி கோயிலுக்குள்ளே வந்திருக்காங்க, எதுக்காக வந்தாங்க, ஏன் வந்தாங்க, இவங்க எதை எடுத்துன்னு போகிற இதில் தான் வந்திருக்காங்க.
உட்காருங்க
அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் ராஜாட்ட சொன்னோடனே ராஜாவும் கூப்பிட்டு கேட்குறார். என்ன நடந்து விசாரிக்கும் போது ஜெகநாத சொல்கிறார், அந்த மாதாஜி எந்த குற்றம் செய்யாதவங்க, நான் தான் அவங்கள வந்து என்னுடைய தாமரை பார்த்து கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க தங்கியிருந்த இடத்துல
அந்த கோஷ்டி சேர்க்காதா, நீ ஃப்ரெண்ட்ல வந்து உட்கார, ஃப்ரெண்ட்ல வந்து உட்கார.
அவங்க தங்கியிருந்த இடத்துலயே ஒரு பெரிய அழகான குளம் கங்கை உற்பத்தி ஆயிடும், அதனால அதுக்கு ஸ்வேத கங்கான்னு பேர். அண்டையிலிருந்து தான் அவங்களுக்கு வந்து சசி மாதாவுக்கு கங்கா மாதா கோஸ்வாமினின்னு திருநாமம் கிடைச்சது. இப்பவும் நிறைய லீலை அங்கே நடக்குது. சில சமயம் அந்த குளத்தில் குளிக்கிறவங்க காணாமல் போயிடுவாங்க, அப்புறம் பார்த்தா வெஸ்ட் பெங்கால்லையோ இல்லை ஹரித்வார்லையோ ரிஷிகோ அந்த லீலையில் நடக்கும். இப்பவும் சில பக்தர்கள் அதனால தான் அந்த சேதகங்களை இறங்க ரொம்ப பயந்து பயந்து இறங்குவாங்க, திடீர்னு எங்கேயாவது கொண்டு விட்டுடுவாங்க. நிறைய பக்தர் அந்த மாதிரி இருக்காங்க. ஒரு பூஜாரி சேதகங்களை குளிக்க போயிட்டு அடுத்த நாள் பார்த்தா அவர் எங்கேயோ ஹரித்வார்லையோ ரிஷிகேஷ்லயோ இருந்திருக்காரு. இன்னொரு பூஜாரி வெஸ்ட் பெங்கால்ல. ஓகே, ஒன்றும் ஆளுக்கு ஒன்றும் ஆகாது, அவங்க திரும்பவும் வந்து சேர்ந்துருவாங்க. ஸோ அந்த சேதகங்கா பேஸ்ட் டைம் இதே மாதிரி தான், அந்த புஷ்கரணி பேஸ்ட் டைம் மாதிரி தான் அந்த சேதகங்கா பேஸ்ட் டைம். ஸோ ரிலேட்டடாக இருக்குது, அதனால் அதையும் நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணோம். அதனால் நம்ம சௌரிராஜ பெருமாள்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்குவோம், நம்ம இங்கே நல்லா டிவோஷனில் ப்ராக்ரெஸ் ஆகணும். அந்த முனையர் பட்டர் மாதிரி நம்ம பகவானுக்கு எப்பவும் பிரசாதம் மட்டுமே ஹானர் பண்ணணும், அதை தான் ஹானர் பண்ணணும். பிரசாதம் தவிர வேறு எதுவும் உட்கொள்ளக்கூடாது. ராமாயணத்தில் ரொம்ப அற்புதமான ஒரு வசனம் வரும். என்ன வசனம் வரும்னா, லக்ஷ்மணன் வந்து ராமர் வந்து சுக்ரீவன் கூட நட்பு வச்சுன்றாரு, நட்பு வச்சு வாலியை வந்து வதம் பண்ணிடுறார். வாலியை வதம் பண்ணிட்டு 4 மாதம் பார்க்குறாரு, லக்ஷ்மணன் வரவே இல்லை, சாரி சுக்ரீவன் வந்து கூப்பிடவே இல்லை. மழைக்காலம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் போய் தேட முடியும் சீதாவை, பார்த்து வரவே இல்லை. கடைசியில் ரொம்ப இதுக்கப்புறம் ராமர் வந்து லக்ஷ்மணன் அனுப்புகிறார், போய் என்னாச்சுன்னு பார்த்துட்டு வா, இல்லை சுக்ரீவன் வரவே இல்லைன்னு. லக்ஷ்மணன் பயங்கர கோபமாக வர்றார், அவர் கோபத்தை பார்த்தாலே எல்லாம் பயந்து வானரங்கள்லாம் எங்கேயும் ஓடுறாங்க. கடைசியில் எப்படியோ ஹனுமான் வந்து லக்ஷ்மணை சமாதானப்படுத்துகிறாரு, அங்கதன் வந்து சமாதானப்படுத்துகிறாரு, தாராகவே பர்சனலாக வந்து நேரடியாக வந்து லக்ஷ்மணை சமாதானப்படுத்துகிறாங்க. கொஞ்சம் அவர் சுக்ரீவன் வந்து கொஞ்சம் போதையில் மறந்துட்டார், உங்களை கொஞ்சம் பொறுத்துக்குங்க, அவர் இது பண்ணலான்னு சொல்லி சுக்ரீவனுக்கு நினைவு வந்து லக்ஷ்மணன்ட்ட வந்து சரண்டர் ஆகிடுவார். அப்போ தாரா வந்து லக்ஷ்மணனுக்கு பழங்கள் எல்லாம் நைவேத்தியம் பண்ண கொடுப்பாங்க, ஆப்பிள் ஆரஞ்சு பழம்லாம் கொண்டு வந்து நீங்கள் சாப்பிடுங்க. அப்போ லக்ஷ்மணன் சொல்லுவார், ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் கம்பராமாயணத்தில் வரும், பரமனுண்ட எச்சிலை நொச்சினேன், நொச்சிலே நாயுண்ட மிச்சமே அது. பரமனுண்ட எச்சிலை நொச்சினேன், அதாவது பகவான் சாப்பிட்ட மீதத்தை நான் சாப்பிடுவேன், அப்படி இல்லைன்னா அது நான் அப்படி பகவான் சாப்பிட்டதை நான் சாப்பிட்லேன்னா அது நாய் சாப்பிட்டது தான், நாயுண்ட மிச்சமே அது. அதனால் எனக்கு இதெல்லாம் வேணாம், நான் ராமன் என்ன சாப்பிட்றாரோ அவர் சாப்பிட்ட மீதத்தை தான் சாப்பிடுவேன். அந்த மாதிரி லக்ஷ்மணன் இருந்தார். லக்ஷ்மணன் வந்து சாட்சாத் ஆதிசேஷன், பகவானுடைய ஸ்வரூபம். ராமரும் லக்ஷ்மணனும் வேற இல்லை, ஆனாலும் அப்பேற்பட்ட லக்ஷ்மணனே வந்து ராமருடைய மகாபிரசாதம் தான் சாப்பிடுவேன்னு வாழ்ந்தார். அந்த மாதிரி
கடும் கோபத்தில் வராரு, அந்த அவரை யாரும் எதிர்கொள்ள முடியல. அப்ப என்ன பண்றது, அந்த கோபத்தை இருக்கும் போது யாராவது மாதாஜி அமிச்சா அவர் டக்குன்னு குறிஞ்சுக்குவாரு, கோபம் குறைஞ்சுன்னு தாராவும், அதனால தாராவை பார்த்தோம் டக்குன்னு குறிஞ்சுக்குவார், அவருடைய கோபம்லாம் குறைஞ்சிருக்கு.
லக்ஷ்மணா வந்து ராமாயணத்தில் ரொம்ப ஸ்பெஷல். இன்னொரு அதே இதுக்கே இன்னொரு உதாரணம் லக்ஷ்மணனுக்கு. லக்ஷ்மணன் வந்து லக்ஷ்மணரும் ராமரும் சுக்ரீவரும் மீட் பண்ணிடுறாங்க, சந்திச்சிடுறாங்க. சுக்ரீவன்ட்டு சொன்ன உடனே இந்த மாதிரி சீதாதேவி வந்து யாரோ தூக்கின்னு போயிட்டாங்கன்னதும் இந்த வானரங்கள்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க, ராவணன் தான் மேலே தூக்கின்னு போகிறான் அப்படின்னு. அப்போ சீதா மாதான்னு பார்த்து அவருடைய ஆபரணங்கள்லாம் கழட்டி போடுறாங்க, ஆபரணங்கள்லாம் கழட்டி போட்டவுடனே இந்த வானரங்கள்லாம் அதை எடுத்து முடிச்சு வச்சுருக்காங்க. அப்போ அதை எடுத்துகிட்டு வந்து ராமர் லக்ஷ்மண்ட்ட காமிப்பாங்களாம், இது சீதையோட தான் பாருங்கன்னு. ராமருக்கு வந்து அந்த சீதாங்கிற நினைவு வந்தோடனே அவரால் அந்த ஆபரணங்களை கூட பார்க்க முடியாது, அவர் கண்கள்லாம் கலங்கி போய் சீதையோட நினைவில் ராமர் சொல்ல, லக்ஷ்மணா என்னால் இதை பார்க்க முடியல, நீயே பார்த்து சொல்லும்பார். இப்போ லக்ஷ்மண் என்ன பண்ணார், ஒன்று நாள் லக்ஷ்மண்ட்ட காமிப்பாங்களாம், சீதையோட நெத்தி சுட்டி, சீதாவோடைய கமல், சீதாவோட மூக்கு, சீதையோட வளையல், சீதாவோடைய ஒட்டியானம், சீதாவோட இந்த கையில் போடுறது எல்லா ஆபரணங்களும் காமிக்கலாம். லக்ஷ்மணன் சொல்கிறது இது தெரியாது இது தெரியாதுன்னு. கடைசி சீதா அவர் இந்த கால் மெட்டி இருக்கு இல்லையா அதை காமிச்சோன்னு இதுதான் சீதா மாதம்பார். அப்ப அந்த லக்ஷ்மணன் வந்து சீத்தையுடைய தாமரை பாதங்களை தவிர வேற எதுவுமே அவர் தரிசிச்சது கிடையாது. அந்த அளவுக்கு அவருக்கு சீதா மாதா மேல அன்பு இருந்தது. ஏன்னா சுமித்ரா சொல்லுவாங்க லக்ஷ்மணன் போகும்போது, இனி உனக்கு அம்மா வந்து நான் வேற சீத்தை வேற இல்லை, அதனால சீத்தையை வந்து நீ ராமரும் சீத்தையும் கவனிச்சிக்க தான் உன்னுடைய சேவை அப்படின்னு. அந்த மாதிரி லக்ஷ்மணன் வந்து சின்னதுமா நிறைய பக்தியில வந்து நம்ம பிரசாதம் மட்டும் உட்கொள்றது, ஹரிநாமம் சொல்றது, பகவானுக்கு சேவை பண்ணுறது, இதெல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான இதுதான் நமக்கு வந்து பக்தியில் முன்னேற்றம் தரக்கூடியது. அது வேணாம் போ, ஏன்னா அது அங்கே போய் இல்லை போ முடிஞ்சு ஜஸ்ட் ஆஃபரிங்காக போயிருக்காங்க. நம்ம உள்ளே போய் கீர்த்தன் பாடிட்டே இருப்போம், வந்துடுவாங்க. வந்தோடனே இது பண்ணிடலாம். அது வந்து பரமானந்த பூரி கிணறு, அது ஒரு பியூட்டிஃபுல் பாஸ்ட் டைம், அது சொல்ற ரொம்ப நல்லா இருக்கும். ஜெகநாத் பூரி ரொம்ப ஸ்பெஷல். ஸ்வேதகங்கா வந்து அதுக்கு இந்த பக்கம் ரோடு இப்படி வரணும், லெப்ட்ல வரும், லெப்ட்ல நேர் ரோடு போகும் சேதகங்கா. நீங்க சொல்றது இந்த ரைட் ரோடு இப்படி போறது, அந்த இந்த கோபுரம் இந்த பக்கம் ஒரு கோபுரம் இருக்குல்ல, இந்த பக்கம் ஒரு என்ட்ரன்ஸ், இப்படி மெயின் என்ட்ரன்ஸ், இந்த பக்கம் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும், நார்த் என்ட்ரன்ஸ் ஐ திங்க் அந்த ரோடு வடக்கு மெயின் என்ட்ரன்ஸ் முன்னாடி இருக்கு. அங்க பரமானந்த பூரின்னு ஒரு பக்தர் இருந்தார். பரமானந்த பூரி வந்து சைத்தன்ய மகாபிரபுடைய ஆத்மீய குருவுடைய சகோதரர். சைத்தன்ய மகாபிரபு குரு யாரு? ஈஸ்வரபுரி. ஈஸ்வரபுரியுடைய ஆத்மீக சகோதரர் தான் பரமானந்த பூரி. இவங்க எல்லாருமே மாதவேந்தர் பூரியோடைய சிஷ்யர்கள். மாதவேந்தர் பூரியுடைய கதை கேட்டிருக்கீங்க இல்லையா? இல்லாட்டி இன்னொரு தடவை நம்ம பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். பரமானந்த பூரியை வந்து சைத்தன்ய மகாபிரபு தென்னிந்தியா யாத்திரை வரும்போது சந்திப்பார். அவர்கிட்ட ரொம்ப வேண்டிக்குவார். ரிஷபா மலையில் சந்திப்பார். சந்தித்து அவர்கிட்ட கேட்டுக்குவார், நீங்கள் வந்து நான் உங்களை சந்தித்ததை ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கேன், நான் வந்து என்னுடைய இடத்த வந்து என்னுடைய மையத்தை வந்து நான் ஜெகநாதபுரியில் வச்சுருக்கேன் என்னுடைய சென்டராக, நீங்களும் சீக்கிரம் அங்கே வந்து எங்கள் நம்ம எல்லாருமே எப்போ கிருஷ்ண உணர்வில் பகவான் லீலைகளை வந்து பகிர்ந்துக்கணும், நீங்கள் தயவுசெய்து அங்கே வரணும்னு சொல்லி பரமானந்தபுரியிட்ட வேண்டிக்கிறார். பரமானந்தபுரியை நானும் சில யாத்திரையெல்லாம் முடிச்சுட்டு அங்கே வந்துடுறேன், நீங்களும் வந்துடுங்கன்னு சொல்லி ரெண்டு பேரும் அப்போ பிரிஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் சைத்தன்ய மகாபிரபு தென்னிந்திர யாத்திரையெல்லாம் முடிச்சுக்கிட்டு பூரிக்கு வந்துடுறார். பரமானந்த பூரியும் அவருடைய யாத்திரையெல்லாம் முடிச்சு பூரிக்கு வந்துடுறார். வந்து பிரபு சொன்ன இடத்துல தங்கியிருப்பார். அங்கே ஒரு கிணறு இருக்கும், அந்த கிணத்துல தான் அவர் தண்ணி குடிக்கிறது குளிக்கிறதெல்லாம். சைத்தன்ய மகாபிரபு தினமும் பரமானந்த பூரி சந்திக்கிறதுக்காக வருவார். அப்போ ஒரு நாள் சைத்தன்ய மகாபிரபு அந்த கிணத்துல உள்ள தண்ணீரை குடிக்கலான்னு பார்க்கும்போது ரொம்ப அசுத்தமாக இருக்கும், ரொம்ப அசுத்தமாக இருக்கும். சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப வேதனையாக இருக்கும். பரமானந்த பூரி வந்து ஒரு சுத்த பக்தர், அவர் வந்து என்னுடைய குருவுடைய சகோதரர், எனக்கு குரு மாதிரி அவர். அவர் இருக்கக்கூடிய இடத்துல இந்த கிணத்துல உள்ள தண்ணீர் இவ்வளோ அசுத்தமாக இருக்கேன்னு சொல்லி சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணுவார்னா பிரார்த்தனை செய்வார் கங்காதேவிட்ட. பிரார்த்தனைங்கிறத விட கட்டளைன்னு கூட சொல்லலாம், ஏன்னா மகாபிரபு ஸ்வயம் பகவான். கங்கை வந்து இந்த கிணத்துல உற்பத்தியாக சொல்லி கட்டளையிடுவார். அடுத்த நாள் காலையில் சைத்தன்ய மகாபிரபு அங்கே வரும்போது அந்த கிணத்துல தண்ணி அப்படி கிறிஸ்டல் கிளியராக இருக்கும், பயங்கரமான பியூராக இருக்கும். அந்த தண்ணி எடுத்து குடிச்சது அமிர்தம் மாதிரி இருக்கும். சைத்தன்ய மகாபிரபு சொல்லுவார், இதோ இங்கே கங்கை வந்து பரமானந்தபுரியுடைய கிணத்துல உள்ள தண்ணி வந்து கங்கா, கங்கைக்கும் இந்த நீருக்கும் வித்தியாசம் கிடையாது. இப்போ கூட நம்ம கிணத்து தண்ணியெலாம் குடிச்சோம்னா அது ஒரு விதம் ஒரு வேறு விதமாக டேஸ்ட் இருக்கும், இந்த ஒரிஜினல் டேஸ்ட் இருக்காது. நீங்கள் அந்த கிணத்துல பரமானந்தபுரியுடைய கிணத்துல போய் தண்ணி எடுத்து குடிச்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அந்த டேஸ்ட் வேறு எங்கேயுமே கிடைக்காது. சில பக்தர்கள்லாம் லிட்டர் லிட்டரில் குடிப்பாங்க அங்கே. காரணம் என்னென்னா சைத்தன்ய மகாபிரபு சொல்லியிருக்கார், யாரெல்லாம் பரமானந்தபுரியோடைய கிணத்துல உள்ள தண்ணியை குடிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கிருஷ்ண பிரேமம் கிடைக்கும் அப்படின்னு. ஜாய் ஸ்ரீ கௌரங்க மகாபிரபு கி. அந்த மாதிரி அவ்வளவு விசேஷமான ஸ்தலம் அது பரமானந்த பூரியோட கிணறு. இப்போ அந்த இடம் வந்து பூரியில் போலீஸ் ஸ்டேஷன் ஆயிடுச்சு, போலீஸ் ஸ்டேஷன் ஆயிடுச்சு. இன்னொரு விசேஷம் என்னென்னா, பிரதாபருத்த மகாராஜ் தெரியுமா இல்லையா உங்களுக்கு? ஒரிசாவில் வந்து சக்கரவர்த்தியாக இருந்த சைத்தன்ய மகாபிரபு பக்தர்லேயே ரொம்ப விசேஷமானவர். அவருடைய கோட்டை இன்றைக்கி கிரிக்கெட் கிரவுண்ட் ஆயிடுச்சு. இதெல்லாம் கலியுகத்தினுடைய ஆதிக்கம். பட் இன்னும் ஸ்டீல் அந்த இடங்கள்லாம் அதோட இன்னும் இருக்குது. பிரபுபாதர் தான் அந்த இடத்த கண்டுபிடிச்சி சொன்னார். பரமானந்தபுரியுடைய கிணறு வந்து பிரபுபாதர் கண்டுபிடிச்சி அங்கே போர்டெல்லாம் வச்சுருப்பாங்க. பிரபுபாதர் வந்து இந்த இடத்துல தான் பரமானந்தபுரி தங்கியிருந்தார் அந்த மாதிரி ஆச்சாரியர்களுக்கு தெரியும். முந்தைய லீலைகள்லாம் ஆச்சாரியனால தான் வெளிக்கொண்டு வந்து காமிக்க முடியும். நம்ம கண்ணுக்கு சிலதெல்லாம் பௌத்திகமாக தெரியல, அந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, கிரிக்கெட் கிரவுண்ட் இருக்குன்னு. பட் அந்த இடத்துல இருக்கிற இந்த ஆன்மீக, நம்ம முதல் கிளாஸில் படித்தோம், ஆன்மீக இடங்களை ஆன்மீக குருக்கள்னால தான் வெளிக்காமிக்க முடியும். அந்த பிரபுபாதர் வந்து நமக்கு செஞ்சு காமிச்சார். ஹரே கிருஷ்ணா,
ஜெய் ஸ்ரீ பிரபுபாத்.